ஒரு பெண்ணை பொறுத்த வகையில அந்த பெண் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய, கணவனுக்கு செய்ய வேண்டிய, சமூகத்துக்கு செய்ய வேண்டிய, தன்னுடைய தாய் தாப்பனுக்கு செய்ய வேண்டிய, தனது இனவந்தர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்று அல்லாஹ் ஏராளமான பொறுப்புகளை தந்திருக்கிறான். எனவே இந்த பொறுப்புகள் எப்படி சீராக இருக்குமோ, அந்த பொறுப்புகள் சீராக இருக்கின்ற போதுதான் நிச்சயமாக நாளை மறுமையில எங்களுக்கு நிம்மதி இருக்கும். அப்படி அந்த பொறுப்புகள் சீராக இல்லைன்றா நிச்சயமாக நாளை மறுமையில எங்களுடைய வாழ்க்கை கைசேதமான வாழ்க்கையா இருக்கும். இதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல பெண்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவினரை, பெண்கள் என்ற எங்களை இந்த தாய்மார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சிறப்பித்து கூறியிருக்கிறான். எந்த அளவு என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இத்தாவுடைய சட்டத்தை வச்சிருக்கிறதே பெண்களுக்காக, தலாக்குடைய சட்டத்தை வச்சிருப்பதே பெண்களுக்காக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 98 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூரா மரியத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒரு பெண், ஒரு தியாகி, ஒரு பெண்ணுடைய பேரை சுமந்த ஒரு குர்ஆனுடைய சூறால அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் பெண்களுடைய விவகாரத்தை பேசுறதுக்காக. அதே போல சூரத்து நிசா, பெண்கள் என்று தொடங்கக்கூடிய ஒரு சூறாவை அல்லாஹ் 176 ஆயத்துக்களை கொண்ட சூரா ஒன்று அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற விசேடமான சிறப்புகள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 திருமணம் முடித்தாங்க. 11 திருமணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைமாரெல்லாம் இஸ்லாத்துக்காக வேண்டி நிறையவே தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, நிறையவே தங்களுடைய கால நேரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களோட ஒரு மனைவி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க கிட்டத்தட்ட 2220 ஹதீஸுகளை அப்படியே அறிவிச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ 2210 ஹதீசுகளை ஆதாரபூர்வமான செய்தியாக அறிவித்திருக்கிறாங்க. பாருங்க எந்த அளவு ஒரு இஸ்லாமிய தாய் சமூகத்துக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறா, இஸ்லாமிய கல்வியில கவனம் செலுத்திருக்கிறா என்ற விஷயத்தை நாங்க இந்த மூலமாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்துக்குள்ள நுழைந்த முதலாவது சீமாட்டி, இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்ச முதலாவது பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கதான். கண்ணியமானவர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு எல்லாம் நிறைய செல்வங்களை கொடுத்திருந்தான். ஆனா இஸ்லாத்துக்குள்ளதான் நிம்மதி இருக்கிறது என்பதை அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க விளங்கியிருந்தாங்க. அதனால இஸ்லாத்துக்குள்ள அவங்க நுழைஞ்சாங்க. இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெண்மணியுடைய வரலாறுகளை குர்ஆனிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸிலும் ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மடியில தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிகள்ல முக்கியமான ஒரு மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு அதிகமாக இறக்கப்பட்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிர் போனது கடைசி சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ்வாக் செஞ்சு விடுறாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு தாய் இந்த சமூகத்துக்காக வேண்டி, இந்த சமூகத்துல வாழக்கூடிய ஆண்களுக்காக வேண்டி நிறையவே தியாகம் செய்திருக்கிறார். எனவே ஒரு மனைவி என்று வந்து விட்டால் அந்த பொறுப்பு அதிகமாக, சாதாரணமாக திருமணம் முடித்தால் ஒரு பெண்ணுக்குள்ள பொறுப்பு அல்ல, அதை விட கூடுகின்ற போது மனைவியாகின்ற போது கணவனுடைய பொறுப்பு வரும். அதுக்கு பின்னால் ஒரு புள்ள கிடைச்சிட்டா அவங்களோட பொறுப்பு அதை விட கூட, கணவனுக்கு செய்யக்கூடிய பொறுப்பு, அதே போட்டு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு, எங்களுடைய இனமந்தர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு, அதே போல எங்களை வாப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு, அடுத்த வீட்டாருக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு, எங்களுடைய சொந்தக்கார அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சகோதர சகோதரி, இப்படி எல்லாம் ஏராளமான பொறுப்புகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வகையில ஒரு தாயை பொறுத்த வகையில், ஒரு தாய் ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு பிறக்க செய்யறா, அந்த சந்தர்ப்பத்துல அந்த தாயுடைய குழந்தை இருக்குது, கண்ணியமானவர்களே, அந்த தாய் முதலாவது பார்ப்பது மண்டம் சுடி போற டீச்சரையோ அல்லது மக்தபுல படிச்சு கொடுக்கக்கூடிய அல்லிமையோ முதலாவது அந்த புள்ள பாக்குறது, முதலாவது பாக்குறது அந்த புள்ள தாயா. என் தாய் எப்படி இருக்கிறா, என் உம்மா எப்படி இருக்கிறா, உம்மாவை போலதான் புள்ள எதிர்காலத்தில் அவர். கண்ணியமானவர்களே, ஒரு தாய்க்கு பக்குவம் இல்லண்டா, ஒரு தாய்க்கு நல்ல அமல் இல்லண்டா, தாய்க்கு ஒரு பேணிதல் இல்லண்டா, தாய்க்கு ஒரு ஒழுக்கம் இல்லண்டா, அந்த பிள்ளை எதிர்காலத்துல நல்ல ஒரு பிள்ளையாக உருவாக்க முடியாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, அஸ்திவாரங்கள் சீராக இல்லண்டா கட்டிடம் நல்ல முறையில் இருக்காது. ஒரு கட்டிடம் அழகாக இருக்கணும்னா அதனுடைய அஸ்திவாரம் சீராக இருக்கும். தாய் சாப்பிட்ட ஒழுக்கம் இல்லாம பிள்ளைகள்கிட்ட ஒழுக்கம் வரும். தாய் சாப்பிட்ட தப்புவா பேணிதல் அமல் இபாதத்து வணக்கம் இருந்தா பிள்ளைகிடத்துல கால போக்குல அந்த அமளிபாத் அப்படியே தானாக வந்துடும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, அதாவது இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 7 வயதுல குர்ஆன ஹிஃப்ஸ் செஞ்சிட்டாங்க. 7 வயதுல முழு குர்ஆனையும் 30 ஜுஸுவையும் 6666 ஆயத்துகளையும் குர்ஆன உள்ளத்துல சுமந்துட்டாங்க. படிக்க போனது மக்தபுக்கோ மதரசாவுக்கோ எங்கேயுமோ அல்ல, தாயுடைய மடியில தான் 7 வருடம் அவன் குர்ஆன படிச்சான். 7 வயதுல அந்த புள்ள ஒரு தாயுடைய மடியில ஒரு ஹாபிலாவாக ஒரு ஹாபிசாவாக மாறுகா, ஒரு ஹாபிசாக அவர் மாறுகா. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஒரு தாய் எந்த அளவு பக்குவமாக இருக்கிறாங்களோ, கிதாபுகள் எழுதுறாங்க இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த பிள்ளைய ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள உள்ளத்துல சுமந்து கொண்டிருக்கின்ற போது நிறைய குர்ஆன் ஓதினதா அவங்க கல்வி, அதாவது அவங்க கற்புல சுமந்து கொண்டிருந்த போது நிறைய குர்ஆன் ஓதினாங்க. அந்த குர்ஆன் அந்த புள்ள கற்புல இருந்து கேட்டு 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 அந்த புள்ளட உள்ளத்துல பதிவாகி 7 வருடமாகக்குள்ள அந்த புள்ளட உள்ளத்தில் அப்படியே குர்ஆன் இருந்துச்சு. இன்றே வாழக்கூடிய 7 வயது பிள்ளைக்கு சூரா ஃபாத்திஹா கூட ஓது தெரியா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, எதை சொல்லுகிறேன் என்றா, ஒரு தாய் எப்படி பக்குவமா இருக்கிறாங்களோ அந்த பக்குவத்துல வழிபாடு எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக தென்படும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துல ஆண்களுக்கு சில சிறப்புகளை கொடுத்திருப்பதை போல பெண்களுக்கும் சில சிறப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற பல சிறப்புகள்ல ஒன்றுதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சில பெண்கள் வந்து கேட்டார்கள், ஆண்கள் எல்லாம் நன்மையில முந்தி போறாங்களே, பெண்களுக்கு நன்மையில முந்தேலாதா, என்ன எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் ஆண்களுக்கா கொடுக்கிறான் பெண்களுக்கு இல்லையா என்று கருத்துப்பட, அஸ்மா பின் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுறாங்க. கண்ணியமானவர்களே, உடனே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த முறையீட்டை செவியுற்று ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கிறான். சூரத்துல் அஹ்லாப் 35வது ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். என்ன அந்த குர்ஆன் ஆயத்து என்ன சொல்லுறது, இந்த உலகத்துல ஆண்கள் நன்மை செஞ்சா, ஆண்கள் சதக்கா செஞ்சா, ஆண்கள் நல்லமல் செஞ்சா எப்படி கூலி கொடுக்கப்படுமோ அதே போல பெண்களுக்கும் கூலி உண்டு என்ற விஷயத்தை அல்லாஹ் விரிவான ஒரு குர்ஆன் வசனத்துல சொல்றாங்க. இந்த குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் அரைக்கி வைக்கிறான். அந்த பெண்மணி வந்து கேட்டா, என்ன ஆண்கள் நன்மையில முந்திக் கொள்றாங்க, பெண்களுக்கு ஒன்றும் இல்லையா, பெண்களுக்கு நன்மை இல்லையா, என்ன எங்களுக்கு அநியாயமா நடக்குது என்று கேட்ட போது அல்லாஹ் உடனே ஒரு குர்ஆன் ஆயத்தை அரைக்கி வைக்கிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், ஆண்கள் மட்டுமில்ல முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை நம்பியிருக்கிற ஆண்களும் பெண்களும், வல் கானிதீன வல் கானிதாத், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஆண்களும் பெண்களும், அல்லாஹ் ஆண்களையும் சொல்லிட்டு பெண்களையும் சொல்றான். அதே போன்று வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மை பேசக்கூடிய ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், நன்மை செய்கின்ற போது பொறுமையா இருக்கிறாங்க, பாவங்களை விடுகிற விஷயத்த பொறுமையா இருக்கிறாங்க, குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகின்ற போது அதுல பொறுமையா இருக்கிறாங்க, எனவே பொறுமையா இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், வல் ஹாஷியீன வல் ஹாஷியாத், அல்லாஹ் பயந்து வாழக்கூடிய ஆண்களும் பெண்களும், அதே போன்று வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், சதக்கா கொடுக்கக்கூடிய தான தர்மம் கொடுக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், அதே போன்று நோம்பு பிடிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்துல ஆண்களை மட்டுமில்ல பெண்களை எல்லா இடத்தினாலும் சேர்த்துட்டே வாரான், தன்னுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும், அதே போன்று அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும், அல்லாஹ் அதிகமாக நினைவுபடுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்றெல்லாம் நிறைய ஒரு பட்டியல சொல்லிட்டு வந்து அல்லாஹ் சொல்கிறான், இவங்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலிய, இவர்களுக்கு அல்லாஹ் மகஃபிரத், அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு வைத்திருக்கிறான். யாருக்கு, இந்த உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், மோமினான ஆண்கள் பெண்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கூடிய ஆண்கள் பெண்கள், உண்மை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், பொறுமையா இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அல்லாஹ்வு பயந்து நடக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், சதக்கா கொடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அதே போன்று பொறுமையா இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அதே போல நோம்பு நோக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அதே போல தன்னுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள், அல்லாஹ் நினைவுபடுத்தக்கூடிய ஆண்கள் பெண்கள், இவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹுடைய மகப்பிரத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கு ஏராளமான கூலியை வைத்திருக்கிறான் என்ற குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். கண்ணியமான அல்லாஹ் நல்லியார்களே, இஸ்லாத்துல பெண்களுக்கு எந்த அநியாயம் செய்யப்படல, பெண்களுக்கு உரிமையான உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்குது. அந்த வகையில் இந்த குர்ஆனுடைய ஆயத் முழுக்க முழுக்க பெண்களுக்கு உரிமை கொடுக்கின்ற விஷயமாக பேசிக் கொண்டிருக்கு. கண்ணியமான அல்லாஹ் நல்லியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த பூமிக்கு மேலால நாங்க நினைச்ச மாதிரி வாழ முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கட்டளையை தந்திருக்கிறான், அல்லாஹ் ஒரு முறையை தந்திருக்கிறான், அந்த முறையில தான் நாங்க வாழணும். மின துராபி அல துராப் இல துராப், மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கு மேலே வாழுகிறோம், மண்ணுக்குள்ளே போகிறோம். மண்ணிலே இருந்து படைக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கு மேலே வாழுகிறான், மண்ணுக்குள்ளே போகிறோம். ஆனால் நினைத்து வாழ முடியாது. மண்ணுக்குள் போவதற்கு முன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல முறையிலே வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக பெண்களுக்குரிய பொறுப்புகள்ல ஒன்றுதான், அவங்க முதலாவது அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றணும். அடுத்த விவகாரமாக அந்த பெண்கள் அல்லாஹ்வுடைய கடமை ஹுகுகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகளை எந்த குறையும் இல்லாமல் நிறைவேற்றணும். தொழுகையுடைய விஷயமா, குர்ஆன் ஓதுற விஷயமா, அல்லாஹ்வை பயப்படுற விஷயமா, பாவங்களை விடுற விஷயமா, நன்மைகள் அதிகமாக செய்யற விஷயமா, இது எல்லா விடயத்தையும் அழகாக செஞ்சு அது படைச்ச ரப்புக்கு எந்த குறையும் இல்லாம ஒரு பெண் வாழணும். அடுத்ததாக அந்த பெண் திருமணம் முடிக்காம இருந்தா தாய் தாப்பருடைய கட்டளை, அதே போல் ஏனையோடைய கட்டளை, இனபந்துக்குள் சேர்ந்து வாழ்ந்த விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஒரு பிள்ளை கிடைச்சிட்டா அந்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமைகளை வழங்கிக் கொள்ளணும். அடுத்தபடி கண்ணியமானவர்கள், இந்த தாய்மார்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க மூலமாகத்தான் உறவுகள் பலப்படுது. எங்களை குடும்ப இனபந்துக்கள் அதாவது ஒன்றாக சேர்ந்து வாழ்வதும் குடும்பங்கள் பிரிவதும் இந்த பெண்களால தான். அன்னைக்கு பாருங்க, ஒரு குடும்பத்துல நல்ல முறையில தாத்தா தங்கச்சி எல்லாரும் அழகா சந்தோஷமா இருக்கிறாங்கண்ணா, பெரியம்மா மாமா மாமி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கண்ணா, காரணம் அந்த பெண்கள் நல்லா இருக்கிறாங்க, அதனால அந்த குடும்பம் நல்லா இருக்கு. நிறைய இடங்கள்ல தாத்தா தங்கச்சி பேசுற இல்ல, ஏன் காரணம்னு கேட்டாங்க நீமானவர்களே, அந்த பெண்களுடைய குணங்கள் மோசமாக இருப்பதன் காரணமாக, பெண்கள்கிட்ட விட்டு கொடுக்க தன்மை இல்லாத காரணங்களாலதான் குடும்பங்கள் கலைகிறது. எனவே இனபந்துக்களை முதலாவது நாங்க சேர்ந்து வாழோடும். இஸ்லாத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாருக்கு ரிஸ்க் அதிகமாக வேணும்னு ஆசைப்படுறாங்களோ, யாருடைய ஆயுள் கூட வேணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்க தங்களை சொந்தக்காரவங்களோட சேர்ந்து நடக்கட்டும். சொந்தக்காரவங்களை சேர்ந்து நடந்தா அல்லாஹ் எங்களுக்கு எங்களை தேடக்கூடிய பணத்துல பரக்கத்தை தாரான், ஆயுள் அல்லாஹ் பரக்கத்தை தாரான். அது மாத்திரமல்ல, கண்ணியமான அல்லாஹு நல்லடியார்களே, தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் சுவர்க்க போகணும் நாளைய மறுமையில, சுவர்க்க போறதுக்குரிய ஒரு அமல் எனக்கு சொல்லித்தாங்களேன்னு சொன்ன போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்க்கு இணை வைக்காத, அல்லாஹ் முழுமையா நீ வணங்கிக்கொண்டு சொல்லிட்டு. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன பந்துக்களோட உங்களோட சொந்தங்களோட வாப்பா உம்மாட உறவுகளோட சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சுவர்க்கத்துல கொண்டு வந்து சேர்ப்பான். இது சுவருக்கு நுழைவிக்கக்கூடிய அமல்கள்ல ஒன்றுதான் உறவுகளோட சேர்ந்து வாழ்வது. அல்லாஹு தாலா கூட அரிசியில அல்லாஹு தாலா கூட சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா, யார் உறவுகளை சேர்ந்து வாழ்றாங்களோ, யார் தன்னை வாப்பா உம்மாட உறவுகளோட சேர்ந்து வாழ்றாங்களோ, அவர்களோட அல்லாஹ் சேர்ந்து வாழ்வதாக, அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வதாக, அல்லாஹ் அவர்களையும் பாதுகாப்பதாக. யார் தனது உறவுகளை பிரிஞ்சு வாழ்றாங்களோ, யார் வாப்பா அம்மா உறவுகளை பிரிஞ்சு வாழ்றாங்களோ, சொந்தங்கள் வேணாம் என்று வாழ்றாங்களோ, அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருப்பதை போல அல்லாஹ் சொல்றான், அவங்களோட நட்பு வைக்கவும், அவங்களோட நான் சேர்ந்து வாழ நான் விருப்பப்படையில, அவங்களோட துறை தொடர்பை துண்டிக்க நான் விரும்புகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே, எனவே இனபந்துக்களோட சேர்ந்து வாழ்ற போது அல்லாஹ் நிச்சயமாக நிறைய வரக்கு தருவான். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சமூகத்துல நிறைய பேர் நாங்க பாக்குற என்னண்டா, தராவது உண்மையில இனபந்துக்களோட சேர்ந்து வாழ்றன்னு சொன்னால் நாங்க நினைக்கிற வந்து தருகிறான், தருகிறார்கள் என்பதற்காக கொடுக்கிறோம். இது உறவுகளை சேர்ந்து வாழ்றதல்ல, எங்களோட பேசுகிறார் என்பதற்காக நாங்க பேசுகிறோம், எங்களோட வீட்டுக்கு வாராங்க என்பதற்காக நாங்க போறோம், இது இல்ல உறவுகளை சேர்ந்து வாழ்வது. உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது யார் எங்களை முறித்து வாழ்றாங்களோ, எங்களுக்கு யாரெல்லாம் தராம வாழ்றாங்களோ, அவங்களுக்கு கொடுப்பதுதான் உண்மையான முறையில உறவை சேர்ந்து வாழ்வது. யாரு எங்களை வெட்டி எங்களை வேக வாணாமண்டு எங்களை ஏசி எங்களை வாணாமண்டு துரட்டி வாழ்றாங்களோ அவங்களோட சேர்ந்து வாழ்றதுதான் இனபந்துக்களை சேர்ந்து வாழ்வு. அது மாத்திரமல்ல, யார் எங்களை வீட்டுக்கு வராம இருக்கிறாங்களோ எங்களோட பேசாம இருக்கிறாங்களோ எங்களை வெட்டி வாழ்றாங்களோ அவங்களே வாணாம் அவங்க அவங்கள பாடுபட்டு வாழ்றாங்களோ அந்த மக்களை தேடி போய் பேசுறது, அந்த மக்களை தேடி போய் கொடுக்கிறது, இதுதான் உண்மையான முறையில இனபந்துக்களை சேர்ந்து வாழ்வு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே தாய்மார்களே, இன்றைக்கு சமூகத்தில் உள்ள பிரச்சனை தான், நிறைய பேர் சொல்ற எனக்கு கல்யாணத்துக்கு செல்ல இல்லை அதனால நான் அவங்களோட கோவம், நான் ஒரு அவங்களோட கொஞ்சம் வித்தியாசமா தான் நடப்பேன், கண்டா பேசிக்கொள்ள மாட்டேன், வெளிநாட்டுக்கு போய் வந்தவர்களுக்கு ஏதாவது பொறு தரையில. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள் தாய்மார்களே, இந்த சின்ன சின்ன விடயங்களுக்கு நாங்கள் உறவுகளை முறிச்சு கொள்வோம்டா, இது பயங்கரமான ஒரு விளைவு. உறவுகளை முறிச்சா நாளே மறுமையில் எங்களுக்கு சுவருக்கு கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யத்ஹுருல் ஜன்னத காஃபிஉன், உறவுகளை முறிச்சு யாரெல்லாம் அந்த பூமிக்கு மேல வாழ்றாங்களோ அவங்களை அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால சுவர்க்கம் நுழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவர் நரகம் போவான்னு கருத்துப்பட சொன்னாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் மூணு நாளைக்கு மேல ஒரு பகல் இரவு ஒரு பகல் இரவாக அப்படி மூணு நாளைக்கு மேல மூணு பகல் மூணு இரவு ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான மனிதனோட கோபித்து கொண்டிருந்து மௌத்தாகி விட்டாரோ அந்த மனிதன் நரகம் நுழைந்து விட்டான் என்று சொன்னான். நரகம் நுழைவான் எதிர்காலத்துல சொல்ல இல்ல, நரகம் நுழைகிறான் நிகழ்காலத்துல சொல்ல இல்ல, நரகம் நுழைந்து விட்டான் இறந்த காலம். இறந்த காலம் எப்போது அவர் மௌத்தாகிறாரோ அப்போது நரகத்துடைய வாழ்க்கையைத்தான் அவர் அனுபவிப்பார். எனவே இனபந்துக்களோட சேர்ந்து வாழ்வோம், நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு நிறைய விடயங்கள்ல பறக்க செய்வான். எனவே முதலாவது எங்கட பொறுப்புகள்ல ஒன்று, எங்கட சொந்தங்களை இனபந்துக்களோட சேர்ந்து வாழ்றது. எங்களை அவங்க வெட்டி வாழ்ந்தாலும் எங்களுக்கு தராம வாழ்ந்தாலும் எங்களை அவங்க பார்க்க வராட்டியும் நாங்க போய் பாக்குறது, நாங்க போய் கொடுக்கறது, நாங்க போய் பேசுறது, இது இருக்குதே, இது பிரதானமானது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எந்த அளவு இந்த இனபந்துக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய விஷயத்தை வச்சிருக்கிறான்டா, எந்த அளவு நாங்க குடும்பங்களோட உறவுகளோட சேர்ந்து வாழ்றோமோ அந்த அளவு அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை படுத்துவான், அந்த அளவு அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை படுத்துவான். நாங்க யாரெல்லாம் பிரிஞ்சு வாழ்றோமோ அந்த பிரிஞ்சு வாழ்வதின் ஊடாக அல்லாஹுடைய ரஹ்மத் அருள் எங்களுக்கு வரா. எந்த அளவு இந்த ஹதீஸ்கள்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மூமினான ஒரு இன்னொரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமான ஆணுடையோ பெண்ணுடையோ ஒரு வருடம் கோபித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் ஒரு கொலை செய்திருக்கு சமன். கண்ணியமான தாய்மார்கள், நாங்க யாரோடையாவது மூணு நாலு வருஷம் கோவிச்சு கொண்டு இருந்தா, நாலு வருஷம் கோவிச்சு கொண்டு பேசாம இருந்தா, நாலு கொலையை செய்துக்கு சமன். ஒரு வருடம் கோவிச்சு கொண்டிருந்தா ஒரு கொலை, நாலு வருடம் கோவிச்சு கொண்டிருந்தா நாலு கொலை, ஆனா நாலு கொலையை நாங்க செஞ்சு போட்டு இருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே தாய்மார்களே, நாலு கொலையாய் ஒரு மஜ்லிஸ்ல ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல இருக்கிற போது அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய பரக்கத் இறங்குமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பான தாய்மார்களே. எனவே இனபந்துக்களோட சேர்ந்து வாழுங்க, இது எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்புகள் ஒரு பொறுப்பா இருக்குது. எனவே முதலாவது விஷயம், இனபந்துக்களுடைய விஷயத்துல மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்துகுங்க. அதே போல ஒன்றுதான், எங்களோட இனபந்துக்கள் எப்படி பெருமதியோ அதே போல எங்களோட பெற்றாரும் எங்களுக்கு பெருமதியானவர்கள். சில சந்தர்ப்பங்கள்ல எங்கட பெற்றார் பாப்பா இருப்பாங்க உமா இல்லாம இருப்பாங்க, அல்லது உமா இருப்பாங்க அல்லது பாப்பா இல்லாம இருப்பாங்க, அல்லது யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அல்லது ரெண்டு பேருமே எங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது ரெண்டு பேருமே எங்களோட ஹயாத்தில் இருப்பாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே தாய்மார்களே, அவர்களுக்கு செய்யக்கூடிய துவாக்களை மிக முக்கியமான துவா, இந்த உலகத்துல ஹயாத்தோடு அவங்க எங்களோட இருந்தா மௌத்து வரைக்கும் அவங்கள பாக்குற. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் ஹஜ் செய்ய போறேன், எனக்கு ஹஜ் செய்ய அனுமதி தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்து கேட்டாரே, உங்களுக்கு வாப்பா உம்மா ஹயாத்தோடு இருக்கிறாங்களா, உங்களோட வாப்பா உம்மாவும் ஹயாத்தோடு இருக்கிறாங்களா? அப்போது அவர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், அப்படின்னா நீங்க ஹஜ்ஜிக்கு போக தேவையில்லை, ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹ் உங்களோட வீட்டிலேயே உங்களுக்கு தருவான், உங்களோட வாப்பா அம்மாவை பேசி நீங்க பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய சவாபை தருவான்னு சொல்லி அந்த மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. இன்னும் ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாத்துக்கு போறேன், நான் அல்லாஹுடைய பாதையில வால் தூக்கி யுத்தம் செய்ய போறேன், ஷஹீதாக போறேன், இஸ்லாத்தை வளர்த்ததுக்காக நான் போறேன், எனக்கு அனுமதி தாங்கன்னு வந்து கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் பார்த்து கேட்டாங்க, வந்த மனிதரையும் பார்த்து கேட்டாங்க, அவங்களோட வாப்பா உம்மாவும் அவங்களோட பெற்றோர் ஹயாத்தோடு இருக்கிறாங்களா? ஆம் நாயகமே, அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள போய் பார்த்து கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஜிஹாதுடைய கூலியை தருவான்னு சொன்னா. கண்ணியமான தாய்மார்களே, இந்த உலகத்தில இனபந்துக்களோட சேர்ந்து வாழ்வது எப்படி பெருமதியோ அதே போல தாய் தாப்பனுடைய மனதை உடைக்காம வாழ்வதும், தாய் தாப்பனுக்கு பரிவளை செய்வதும், தாய் தாப்பன மனதை சந்தோஷப்படுத்துவதும் எங்களுக்கு அல்லாஹ் ஜிஹாதுடைய கூலிய, ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹ் தரா. ஹஜ் செய்வதனால் ஏசி கொண்ட விடயமா? 4-5 லட்சம் பணங்களை செலவழித்து ஹஜ்ஜுக்கு போகணும், ஆனா அந்த ஹஜ்ஜுடைய சவாப அல்லாஹ் எங்களோட வாப்பா உமா ஹயாத்துல இருக்கிற போது பாக்குற போது அல்லாஹ் நிச்சயமா எங்களுக்கு தாரான். யாருக்கெல்லாம் வாப்பா உமா இல்லையோ அவங்களோட ஹக்குகள் அதிகமா சதக்கா செய்யுங்க. சதக்கா செய்யறதுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு வளங்களை தந்திலையா? அல்லாஹ் சொத்து செல்வங்களை தந்திலையா? அவங்களோட ஹக்குகளை சுன்னத்து சொல்லுங்க, அவங்களோட ஹக்குகளை குர்ஆன் ஓதி ஹதியா செய்யுங்க, அவங்களுக்காக நீ துவா கேளுங்க, அவங்களுக்காக அவங்க என்னென்ன வசியத்தை அவங்களுக்கு செஞ்சாங்களோ அந்த வசியத்தை அந்த உலகத்தில் நிலைநாட்டுங்க. நிச்சயமாக அவங்களோட கபரு பிரகாசமாகும். புள்ள கூட்டி கேட்கக்கூடிய துவா இந்த திரையும் இல்லாம வாப்பா அம்மாவுக்கு போய் சேரும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதே போல வாப்பா அம்மா புள்ள கூட்டி கேட்கக்கூடிய துவா, பிள்ளைகள் வாப்பா அம்மா கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் எந்த திரையும் இல்லாம கபூர் செய்வான். எங்கட வாப்பா அம்மா அங்க இல்லையா, மண்ணுக்கு கீழே வாழ்றாங்களா, துவா செய்யுங்க, நிச்சயமாக அல்லாஹ் அவங்களுக்கு கபூர்ல நிம்மதியை கொடுப்பான். ஒரு காலம் எங்கட வாப்பா அம்மாக்கு துவா செஞ்சு நாங்க இப்ப அனுப்பினா நிச்சயமாக நாங்க ஒரு நாள் கபூருக்கு இருப்போம். எப்போ இந்த பூமிக்கு மேல நாங்க இருக்க மாட்டோம், ஒரு நாள் கபூருக்கு நாங்க போனா எங்கட புள்ள கூட்டி எங்கட பரம்பரை எங்களுக்கு துவா செய்வாங்க, எங்கட கபூருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். எனவே கண்ணியமான தாய்மார்களே, தாய் சாப்பிடைய விடயத்தில கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்க. ஒரு தாய் இருக்கிறாரே, அந்த தாய் பெருமதியானவர். வாப்பா உம்மா இரண்டு பேரும் சேர்ந்தாத்தான் பெற்றோர் என்று சொல்லுவோம், ஆனா இந்த இரண்டு பெற்றோர்களையும் ஒரு தாய் இருக்கிறாரே, அந்த தாய் பெருமதியானவள். அந்த தாய் பெருமதியானவள். வீட்டிலே எல்லோரும் சமைப்பார்கள், ஆனால் எல்லோரும் சமைக்கின்ற போது முதலாவது தாய் சமைப்பாள், முதலாவது வீட்டிலே தாய் சமைப்பாள், ஆனால் அந்த தாய் இறுதியாகத்தான் வீட்டிலே சாப்பிடுவாள். அந்த தாய் என்ன செய்வாள்? ஆரம்பத்திலே சமைத்தாலும் இறுதியாகத்தான் சாப்பிடுவாள். வீட்டில் இருக்கக்கூடிய வாப்பாவை இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், எல்லோரும் வருவார்கள். உப்பு இருக்கணும், உரப்பு இருக்கணும், ருசி இருக்கணும், அப்போதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு தாய் எப்ப தெரியுமா சாப்பிடுவா? இதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால வாப்பா உம்மா, வாப்பா உம்மா இருக்கிறாங்களே அவங்களோட வாப்பா சாப்பிடுவாங்க, அதே போன்று கணவர் சாப்பிடுவாங்க, பிள்ளை கூட்டி சாப்பிடு, எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால சாப்பாடு மிஞ்சி இருந்தா தான் ஒரு தாய் சாப்பிடுவா. தாய் வாய்க்கு ருசிய பார்க்க மாட்டா, எல்லாரும் சாப்பிட்டு வேறு விளைஞ்சிட்டா அதுக்கு பின்னால சாப்பாடு மிஞ்சி இருக்குதா, அதுக்கு பின்னாலதான் ஒரு தாய் சாப்பிடுவான். அதுதான் தாய் பாசம். ஒரு பிள்ளைய நடக்க விட்டு தாய் அழகு பாப்பா, ஆனா நடக்கிறத பாப்பதை விடவும் அந்த பிள்ளை கீழே விழுந்து விட கூடாது என்பதுல தாய் கண்ணும் கருத்துமாக இருப்பா. இதுதான் தாய் பாசம்னு சொல்றேன். ஒரு அரசனாக இருந்தாலும், ஒரு மன்னனாக இருந்தாலும், ஒரு அதாவது ஒரு அன்னைக்கு மகனே என்று சொல்வார்கள். எவ்வளவு அரச பீடத்துல போய் உட்கார்ந்து கொண்டாலும் ஒரு பெண்ணுடைய வயிற்றிலிருந்து வந்தவர்கள் தான் அனைவர்கள். ஜனாதிபதியா இருக்கட்டும், மன்னராக இருக்கட்டும், மிகப்பெரிய பொறுப்புதாரிகளாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு தாயுடைய வயிற்றிலே இருந்து வந்தவர்கள். தாயை மதிக்காத வயதிலே அல்லாஹ் அவர்களை மதிக்க மாட்டான். எனவே பெற்றோருடைய உரிமைகளை சரியான முறையிலே ஒவ்வொரு தாய்மாரும் பேணிக் கொள்ள வேண்டும். இதுகளே குறைவு செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு தண்டனை வழங்குவான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சில பாவங்களுக்குரிய தண்டனையை இந்த உலகத்திலே வச்சிருக்கிறான். அதுல ஒரு பாவம் தான் விபச்சாரம். விபச்சாரம் நடந்தா அதுக்குரிய தண்டனை அல்லாஹ் அந்த உலகத்திலே கேள்விப்படாத நோய்கள் அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அதை போல இன்னும் ஒரு பாவம் தான் பெற்றோருக்கு நோவினை செய்கின்ற பாவம். நான் பெற்றோரை நோவினை செஞ்சு வாழ்ந்தா, பெற்றோரை நான் துன்புறுத்தி வாழ்ந்தா இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களை மௌத்துக்கு முன்னால் சந்திப்பான், மௌத்துக்கு பின்னாலும் சந்திப்பான். மௌத்துக்கு முன்னாலே தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றங்கள்ல ஒன்றுதான் தாய் தாப்பன நோய்வினை பண்ணுவது. எனவே எங்களுக்கு தாய் தாப்பன் அல்லாஹ் தந்திருக்கிறானா, அவர்களை பெருமதியாக நினைங்க, அவங்களை பாக்கியமாக நினைங்க, அவங்கள உரிமைகளை பேணிக்கொள்ளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் அந்த விடயங்கள்ல எங்களுக்கு நிச்சயமாக நாளைய மறுமையில நன்மையை தருவான். அடுத்த விடயம் கண்ணியமான தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு தாய் தாப்பன தந்திருக்கிறத போல அதே போல எங்களை உறவுகளை தந்திருக்கிறத போல எங்களுக்கு எல்லாம் பிள்ளை பாசி எங்களை தந்திருப்பார். எங்களுக்கு ஒரு பிள்ளை இருப்பாங்க, எங்களுக்கு ஒன்று ரெண்டு மகன் இருப்பாங்க. கண்ணியமான தாய்மார்களே, இவங்களை நல்ல முறையில நாங்க வளர்க்கணும், எதிர்கால சமூகத்தின் தலைவர்களை ஆக்கணும். பிள்ளைக்கு வைக்கக்கூடிய பெயர் முதல் எல்லாத்தையும் உலமாக்கள்கிட்ட போய் அணுகி, ஆலிமாக்கள்கிட்ட போய் அணுகி, அதற்குரிய கருத்துக்களை நல்ல அமைப்புல விளங்கித்தான் வச்சு கொள்வோம். ஏனென்றா ஒரு பிள்ளைக்கு வைக்கக்கூடிய பெயர் இருக்குதே, அது மிகப்பெரிய ஒரு துவா. பிள்ளைக்கு வைக்கக்கூடிய பெயர் இருக்குதே, அது மிகப்பெரிய ஒரு துவா. ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைய வாப்பாவும் உம்மாவும் சேர்ந்து 10 முறையில 20 முறையில 100 முறைக்கு மேல பிள்ளைய பேரை கூப்பிடுவா. பாடசாலைக்கு அந்த புள்ள போனா எல்லா வாப்புலையும் சேர் அந்த பிள்ளைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த புள்ள மத்தபுக்கோ மதரசாக்க போனா அங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அதே போட்டு வீட்டுல இருந்தா வாப்பா உமா கூப்பிடுவாங்க, சகோதர சகோதரி கூப்பிடுவாங்க, எல்லாரும் அந்த பிள்ளைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கண்ணியமான தாய்மார்களே, எனவே அந்த பிள்ளைக்கு வைக்கக்கூடிய பேர் நல்ல பேரை வச்சுட்டா, நாஃபியா பிரயோஜனம் தரக்கூடியவள், அல்லது நுஹா புத்தி கூர்மை உள்ளவள், அல்லது ஹில்மா அறிவு உள்ளவள், இப்படி நல்ல பேர்களை வச்சுட்டா நாங்க கூப்பிடுறோம், நாஃபியா பிரயோஜனமானவள், பிரயோஜனமானவள் வா, பிரயோஜனமானவள் வா. ஒரு நாளைக்கு 100 முறை 200 முறை அந்த பிள்ளைக்கு துவாவை செய்ய வேண்டி கொடுக்கிறோம் நாங்க, நமக்கு நல்ல பேரா. ஆனா கெட்ட முறையில கருத்துக்கள் தெரியாத பேரை எங்க பிள்ளைகளுக்கு வச்சுட்டா அதே பிள்ளைகளை வாழ்க்கை நாசமாவதற்கு காரணமானது. உதாரணமா ஒரு பிள்ளைக்கு அஹ்மக் என்று பேர் வச்சுக்கொண்டா, அஹ்மக் என்று சொன்னா அதாவது ஆகப்பெரிய மடமையில உள்ளவர் என்பதுதான் அர்த்தமாக இருக்கு. அப்படி யாராவது ஒரு பிள்ளைக்கு நாங்க பேர் வச்சுட்டா, அதாவது பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்மார் அஹ்மத் குமார்னு கூப்பிடுவாங்க, மடையன் வா. அதே போன்று மக்தபுக்கு போனா, மதரசாக்கு போனா, அஹ்மத் குமார் மடையன் வா, இப்படியே எல்லோரும் கூப்பிடுங்கிறது பிள்ளையுடைய வாழ்க்கையே மடமையான வாழ்க்கையா போய். அதனால பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பேரை உலமாக்கள் அணுகி, ஆலிமாக்கள் அணுகி, நல்ல கருத்துள்ள பேரை வைங்க. அது அந்த பிள்ளைக்கு வைக்கிற பெயர் மட்டும் இல்ல, அந்த பிள்ளையோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தலையெழுத்து, ஒரு துவா என்பதை நாங்கள் விளங்கிக்கிறோம். பிள்ளைக்கு வைக்கக்கூடிய பெயர் மிகப்பெரிய ஒரு துவா. அந்த புள்ள அந்த பெயரை சொல்லாட்டையும் அந்த புள்ள அந்த பிள்ளையுடைய பெயரை கூடுதலாக யூஸ் பண்ணுவது, கூடுதலாக பாவிப்பது ஏறியவர்கள் தான். அதனால் அந்த பிள்ளைக்கு அது துவாவாக இருக்கும். நாங்க நல்ல பேரை வச்சாலும் கெட்ட பேரை வச்சாலும் அந்த புள்ள ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை அழைக்கப்படுமோ, 50-60 முறை அந்த புள்ளைய பெயரை சொல்லி அழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அதனால பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை நல்ல முறையில வச்சுக் கொள்ளுங்க. நான் ஆரம்பத்துல சொன்னதை போன்ற உறவுகளுடைய விஷயங்கள், அதே பெற்றோருடைய விஷயங்களை சீராக்கிக் கொள்ளுங்க. உறவுடைய விஷயத்துல யாரும் பலவீனமாக இருக்க வேண்டாம். குடும்பங்களை பார்க்கிற விஷயங்கள்ல, தாத்த சமைக்கிய பார்க்கிற விஷயங்கள்ல, குடும்பங்களை நோய் நம்பரங்கள் விசாரிக்கிற விஷயங்கள்ல எந்த குறைவும் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இனபந்துக்களோட சேர்ந்து வாழ்வது சம்பந்தமாக நிறைய குர்ஆனுடைய ஆயத்துகள் எல்லாம் பேசியிருக்கிறான். ஏனென்றா பாருங்க, அதாவது கணவன் மனைவி என்ற வாழ்க்கை இருக்குதே, அது திடீர்னு ஒன்று கூடக்கூடிய ஒரு வாழ்க்கை. 20-25 வருஷத்துக்கு பின்னால சம்பந்தம் பேசி, அதாவது சம்பந்தம் பேசி மகர் கொடுத்து அது நிக்காவு செஞ்சு வரக்கூடிய ஒரு உறவு முறை. ஆனா சில வேளை முன்ன பின்ன பிரச்சனைகள் இருக்கின்ற போது அந்த வாழ்க்கை பிரியக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் வரும். ஆனா உறவு முறை இருக்குது, வாப்பாடையும் உம்மாடையும் உறவால வரக்கூடிய உறவுகள், இது ஒரு காலமும் பிரிஞ்சு போவார். கணவன் மனைவி வாழ்க்கை பிரிஞ்சு போறத போல, தலாக்கில முடியறத போல, வேணாம் கோர்ட்டுகள் போறத போல, இந்த குடும்ப வாழ்க்கை இருக்குது. வாப்பாட உறவுகளும் உம்மாட உறவுகளும் எங்கட உறவுகளும் தாய் தாப்பனா காணக்கூடிய தாத்தா தங்கச்சி அந்த உறவு ஒரு காலம் முறிஞ்சு போகாது. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த உறவுகளோட சேர்ந்து வாழுங்க. பிரிஞ்சு போகாத உறவு இருக்குது உங்களோட, அந்த உறவோட சேர்ந்து வாழ்ற போதும் அல்லாஹ் உங்களோட சேர்ந்து வாழ்வான், அல்லாஹ் அவங்களை சேர்த்துக் கொள்வான், அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்துவான். நாளைய மறுமை பிள்ளைகளுக்கு நல்ல பெயர்களை வச்சு கொள்றது, பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டி கொடுக்கிற ஒரு தாய்மார பொறுப்பா இருக்கு. கண்ணியமான தாய்மார்களே, ஒரு உங்களை வீட்டுல பிள்ளை இருக்கிறாங்களா, அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் தாய் தான். ஒரு பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லிமு அவுலாதக்கும் அஸ்ஸலா, உங்களோட பிள்ளைக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்க, தொழுகையை சொல்லிக் கொடுங்க. இதா பலகு சபா, உங்களோட பிள்ளை 7 வயது அணைஞ்சிட்டா உங்களோட பிள்ளைக்கு தொழ சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பிள்ளை 7 வயது அடைஞ்சிட்டா உங்களோட பிள்ளைக்கு தொலை சொல்லுங்க. எப்படி சொல்றது? கண்ணியமான அல்லாஹு நபியார்களே, மகன் நான் தொலைப்போறேன் வாரையா சொல்லுவோம், வாங்க பள்ளிக்கு போவோம், இன்னைக்கு முகர் தொலை இல்லையா, அசல் தொலை இல்லையா, இப்படி ஒவ்வொரு நேரமும் தொழுகை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். கண்ணியமான தாய்மார்களே, 7 வயதுல இருந்து 10 வயது வரைக்கும் ஒவ்வொரு தாய் சாப்பிடணு பிள்ளைக்கு தொழுமாறு ஏவிக்கொண்டே இருக்கணும், ஏவிக்கொண்டே இருக்கணும். வாப்பா 10 5 முறை சொல்லுவாங்க, உம்மா 5 முறை சொல்லுவாங்க, பள்ளியில அதான் 5 முறை கேட்கும். 15 விடுத்தம் அந்த குழந்தையுடைய காதுல தொழு தொழு என்ற வார்த்தை செல்லப்பட்டு கொண்டே இருக்கணும். 7 இருந்து 10 வயது வரைக்கும், 10 வயதுக்கு பின்னால் அந்த புள்ள தொலைலண்டா, அந்த புள்ளட்ட ஒழுக்க வார்த்தைக்காக வண்டி, அதபு வார்த்தைக்காக வண்டி பிள்ளைய காயம் வராம அந்த பிள்ளைய கண்டிக்கலாம், அடிக்கலாம் பெற்றோருக்கும். எனவே அன்பான பெற்றோர்களே, 7 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் பெற்றார்கள் பிள்ளைக்கு தொழுமாறு ஏவ இல்லண்டா, சொல்ல இல்லண்டா, அந்த பெற்றார்களிடத்தில் அல்லாஹ் விசாரிப்பார். 7 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் பிள்ளைகள் தொழுகின்றார்களா, பிள்ளைகள் அமாலி பாத செய்கின்றார்களா என்றால், அந்த பிள்ளைகளுடைய அந்த கூலிய அல்லாஹ், யார் பொறுப்புதாரிகளோ அந்த வாப்பா உமாவுடைய பட்டோலையில அந்த நன்மையை அல்லாஹ் எழுதுவார். ஆனா 10 வயதுக்கு பின்னால, பருவ வயது அடைஞ்சதுக்கு பின்னால் அந்த பிள்ளைகள் அமல் செஞ்சா அதனுடைய கூலிய அல்லாஹ் அவங்களுடைய பட்டோலையிலே, அந்த சிறுவருடைய பட்டோலையிலேயே அல்லாஹ் எழுதுவார். எனவே சின்ன வயதில் எங்கள பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். அது பெற்றோருடைய, குறிப்பாக தாய்மார்களுடைய பொறுப்பா இருக்கு. தாய்மார்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஆரம்ப காலத்துல அந்த சஹாபாக்களுடைய வரலாறு நாங்க படிச்சிருக்கிறோம். அதே போன்று நிறைய எங்களுக்கு முன் வாழ்ந்த பெரியாருடைய சரித்திரங்களை நாங்க படிச்சிருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குர்ஆன் ஓதுவாங்க. அந்த குர்ஆனை கேட்பதற்காக நீ மலக்கு மார்கள் அடிவானத்துக்கு இறங்குவாங்க. கண்ணியமான தாய்மார்களே, இன்று வானதி இறங்கக்கூடிய மலக்குமார்களை ஒவ்வொரு தாய்மார்களுடைய வீட்டுடைய சூழல் அந்த மலக்குமார்களை விரட்டக்கூடிய அமைப்புதான் இருக்கு. வீட்டுல குர்ஆன் ஓதுற இல்ல, வீட்டுல ஒரு துவா இல்ல, வீட்டுல ஒரு தஸ்பீஹ் இல்ல, வீட்டுல ஒரு திக்ர் இல்ல. கண்ணியமான தாய்மார்கள், இப்படி எங்களுடைய வீடு இருக்கின்ற போது அல்லாஹுடைய அருள் எங்களுக்கு வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டுல சூரா பக்கரா ஓதப்படுமோ அந்த வீட்டுல சைத்தான் இருக்க மாட்டான், சைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓடிடுவான் கருத்துப்பட சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னாங்க, எந்த யாருடைய உள்ளத்துல குர்ஆன்ல கொஞ்சம் மீது இல்லையோ அந்த உள்ளம் பாலடைஞ்ச வீட்டுக்கு சமனா இருக்கு. பாலடைஞ்ச வீடு இருந்தா அந்த வீட்டுக்கு பக்கத்துல யாராவது போவாங்களா? இரவில போவது ஒரு புறக்கமிக்க, பகல்ல கூட யாருமே போமாட்டாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாருடைய உள்ளத்துல குர்ஆன்ல கொஞ்சமேதும் இல்லையோ அவங்கட உள்ளம் பாலடைஞ்ச வீட்டுக்கு சமனு சொன்னாங்க. எனவே அன்பான தாய்மார்களே, முடியுமான வர சின்ன சின்ன சூறாக்களை பாடமாக்குங்க, குர்ஆனுடைய விஷயங்களை விளங்கி கொடுத்துக்கு முயற்சி பண்ணுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஆலிமாக்களை வச்சு மார்க்கங்களை படித்துக் கொள்ளுங்க. சொல்லக்கூடிய முறைகள், சுத்தங்களுடைய விடயங்கள், நிறைய விடயம் இருக்கிறீர்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். இதற்காக நாங்கள் கூடுதலாக நேரம் கொடுக்கணும். அடுத்ததாக நான் ஆரம்பத்துல சொல்றது போல, தாய் சாப்பாடு உரிமைகளை பேணிக் கொள்றது, அதாவது பந்துகளுடைய உரிமையை பேணிக் கொள்றது. அடுத்தது என்னுடைய பிள்ளைகளுடைய ஹக்குடைய விஷயத்துல, பிள்ளைகளை பார்க்கிற விஷயத்துல அதுல கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்றது. ஏனென்றா பிள்ளைகள் வளர்க்கின்ற போது நாங்கள் எல்லாரும் யோசிக்கணும், இந்த பிள்ளை சாதாரணமான பிள்ளை இல்ல, எதிர்கால சமூகத்தின் ஒரு தலைவிய, எதிர்கால சமூகத்தின் ஒரு தலைவரை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் யோசிக்கணும். இன்னைக்கு உதாரணமாக ஒரு பிள்ளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் வச்சுக்கொண்டா, நாங்க யோசிக்கணும் இந்த ரெண்டு பிள்ளைய சின்ன பிள்ளை மாதிரி யோசிக்க கூடாது. இந்த 20 வருஷத்துக்கு பின்னால யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மனைவியை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன், யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கணவரை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணினா 20-25 வருடங்களுக்கு பின்னால பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளையுடைய வாப்பாவை, ஒரு உம்மாவை நான் வீட்டுக்குள்ள வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். எனவே அவங்க வாப்பாவாவதுக்கு தகுதியா, உம்மாவாவதுக்கு தகுதியா என்பது எங்களுடைய பிள்ளை வளர்ப்புல தான் இருக்குது. எனவே அன்பான தாய்மார்களே, பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்துல கண்ணும் கருத்தமாக இருங்க, ஒழுக்கமான முறையில நடந்து கொள்ளுங்க, பேசக்கூடிய வார்த்தைகள்ல பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ளுங்க. சொல்லுவாங்க, சைக்கோலஜியில எந்த பிள்ளையும் கெட்ட விஷயங்கள் பேசுற இல்ல, கேட்ட விஷயத்த பேசக்கூடிய. எங்கட ஒரு பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு பிள்ளை அருவறுப்பான விஷயத்தை சமூகத்துல வந்து பேசுதுண்டா, முதலாவது நாங்க விளங்கி கொள்ளணும், அந்த பிள்ளை கெட்ட விஷயத்தை தானாக பேச இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல விளையாடக்கூடிய இடத்துலயோ அல்லது வீட்டுல வாப்பமா பேசிக்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த கெட்ட விஷயம் ஒன்று கேட்டுட்டு தான் பேசுது, கேட்ட விஷயத்தான் பேசுது, பிள்ளை கெட்ட விஷயம் பேசு. எங்கேயாவது ஒரு சபையில பேசப்பட்டிருக்குது, அங்க இருந்து காதால கேட்டுட்டு வந்து பேசுது, அந்த பிள்ளை தானாக கெட்ட விஷயம் பேசல. எனவே அன்பான தாய்மார்களே, வாப்பா உமா எப்படி நடக்கிறாங்களோ, நாங்க எப்படி எங்களோட பிள்ளைகளோ நடக்கிறோமோ, எங்களோட பேச்சா இருக்கலும், நாங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும், எதுவாக இருந்தாலும் நாங்க எந்த முறையில நடந்து கொள்றோமோ அதுதான் எங்களுடைய பிள்ளைகளை பிரதிபலிக்கும். நாங்க நல்ல முறையில் நல்ல வார்த்தைகளை பேசினா நிச்சயமாக எங்களோட பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளை தான் பேசுவாங்க. நாங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருந்தா நிச்சயமா எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்துல எங்களுக்காக வேண்டி துவா செய்வாங்க. இன்னைக்கு சமூகத்துல நிறைய பேர் செல்ற ஒரு பிரச்சனை தான், எங்கட பிள்ளை எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு செய்வாங்க. கண்ணியமான தாய்மார்களே, ஒவ்வொருவரும் யோசிங்க, எங்கட பிள்ளை எங்களுக்கு துரோகம் செய்யல, எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க துரோகம் செஞ்சிட்டோம், நாங்க எங்கட பிள்ளைக்கு சொல்லக்கூடிய முறைய சொல்லி கொடுக்க இல்ல. ஒரு தாயுடைய பொறுப்பு ஒரு மினைய ஒரு பிள்ளைய சும்மா சாப்பாடை கொடுத்து வளர்க்கிற மட்டும் இல்ல, மார்க்கத்தை அந்த குழந்தைக்கு முதலாவது கொடுக்கணும், அல்லாவை பத்தி முதலாவது அந்த பிள்ளைக்கு நாங்க கொடுக்கணும். அல்லாண்டா யாரு, அல்லாவுடைய சிபாத்துகள் என்ன, அல்லாஹ் என்னென்ன செஞ்சு கொண்டிருக்கிறார், நாங்கெல்லாம் அல்லாஹ்க்கு பயந்து வாழணும், இந்த உலகத்துல சொல்லுவது அல்லாஹுக்காக, இந்த களிமாவை சொல்றது அல்லாஹுக்காக என்று அல்லாவை பத்தி, அல்லாஹுடைய வல்லமைகள் குதிரத்துக்கள் அல்லாஹுடைய சிபாத்துகளை பத்தி எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல போடணும். அடுத்தது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்காக அவங்க செஞ்ச தியாகங்கள், அவங்களோட குடும்பங்கள் செஞ்ச தியாகங்கள், இதை பத்தி அவங்களுடைய பிள்ளைய உள்ளத்துல போடணும். இஸ்லாத்துடைய பெருமதியை போடணும், கண்ணியமான ஒழுக்கத்துடைய பெருமதியை போடணும். இப்படி நல்ல நல்ல விடயங்களை குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற போது நிச்சயமாக இந்த குழந்தைகள் ஒரு காலமும் வழி தவற மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளர்கள், வமஸ்ஊலுன் அன் ரஅயத்தி, உங்களோட பொறுப்பை பற்றி ஒரு நாள் நீங்க விசாரிக்கப்படுவீங்க. ஒரு இமாம் பொறுப்பாளர் அவருடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி தொடர்ந்து சொன்னாங்க, ஒரு மனிதன் பொறுப்பான அவருடைய குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்க, அதை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் என்று சொல்லிட்டு, ஒரு பெண் இருக்கிறா அவளும் அந்த கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கிறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த பெண் இருக்கிறாளே அந்த பெண்ணும் பொறுப்பானவள் தான், அந்த வீட்டுடைய கணவருக்கு பொறுப்பா இருக்கிறா, வீட்டுடைய பொருளுக்கு பொறுப்பா இருக்கிறா, கற்ப பாதுகாக்கிற விஷயத்துல அந்த பெண் பொறுப்பா இருக்கிறா, பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயத்துல அந்த பெண் பொறுப்பாக இருக்கிறா. இந்த பொறுப்பை பற்றி நாளை கியாமத்துடைய நாளை அந்த பெண் எடுத்துலே அல்லாஹ் விசாரிப்பான். அன்பான தாய்மார்களே, எனவே எங்களுக்கு அல்லாஹ் பிள்ளைகளை பெற்று தந்தா, பிள்ளைகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்தா, அதை ஒரு பாக்கியமாக கருதுங்கள், அதை சுமையாக கருதாதீர்கள். நாளைய மறுமையில எங்களுடைய அந்தஸ்தை கூட்டக்கூடிய பிள்ளைகளாக, நாளைய மறுமையில எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை ஆக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களை பார்த்து முக்கியமான ஒரு புத்திமதியை சொல்லுகின்றார். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து சொல்லுகின்ற ஒரு விடயம் எதுவேண்டா, கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், ஈமா கொண்டவர்களே, நாரா, உங்களையும் உங்களை சார்ந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் உங்களை சார்ந்திருக்கின்றவர்களையும் நரகிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த பூமிக்கு மேலால் மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய டியூட்டி, நாங்கள் செய்யக்கூடிய பொறுப்பாக இருக்கு. இந்த பூமிக்கு மேலால் வாழுகிறோம், மண்ணிலிருந்தே வந்தோம், மண்ணுக்கு மேலே வாழுகிறோம், வெறுமனே மண்ணுக்கு போய்விடக் கூடாது. எனவே இந்த பூமிக்கு மேலால் செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு தான், நாங்கள் என்ன செய்யணும், எங்களையும் எங்களை சார்ந்திருக்கின்றவர் நரகிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகிலே இருந்து பாதுகாப்பது என்றால் என்ன, இந்த உலகத்தில் அல்லாத கடமையை செய்யணும், பாவங்கள் ஈடுபடக்கூடாது, எங்களோட குடும்பத்தில பிள்ளைகளை பாவங்கள் ஈடுபடுத்த கூடாது, கணவன் ஒரு பாவத்துக்கு தூண்டக்கூடிய வகையில் எங்களுடைய செயல் இருக்கக்கூடாது, வீட்டுடைய எல்லா நிலைமைகளும் நல்ல முறையில் இருக்கணும், பிள்ளைகள் எல்லாம் எதிர்கால சந்ததிகளாக, எதிர்கால சமூகத்தின் தலைவர்களாக அந்த பிள்ளைகளை நாங்கள் யோசிக்கணும். அப்படி யோசிக்கின்ற போது நிச்சயமா எங்களுடைய பிள்ளைகள் யாருமே வழி தவற மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் படைச்சு அவங்களுக்கு அல்லாஹ் நாலு பெண் குழந்தைகளை மூணு ஆண் குழந்தைகளை கொடுத்திருந்தான். அதே போல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான பெண் குழந்தைகளை கொடுத்திருந்தான். அதே போல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய ஆண் மக்களை கொடுத்திருந்தான். இப்படி அல்லாஹ் பலருக்கு பலவிதமான பொறுப்புகளை கொடுக்கிறான். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருப்பான், எங்களுக்கு ஒரு அன்பான கணவரை தந்திருப்பான். இவங்களை எங்கட பொறுப்புக்கு கீழே உள்ள எல்லோரையும் நாங்கள் நரகிலே இருந்து பாதுகாப்பதற்குரிய முயற்சிகளை ஈடுபடுறோம். நிச்சயமாக அல்லாஹ் அதனோட நாளைய மறுமையில் எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்று தருவான். எனவே அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கட பொறுப்புகளை நிறையவே ஹதீஸ்களை விளங்கப்படுத்தி காட்டினாங்க. நாங்க எங்கட பொறுப்புகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டினாங்க. எனவே அந்த பொறுப்புகளை நல்ல முறையில நாங்க செஞ்சு கொள்ளணும். அடுத்த மிக முக்கியமான விடயம், எங்கட தாய்மார்கள் பிள்ளைகள் இருக்கின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில நாங்க என்ன செய்யணும், அன்பு பாராட்டணும், அந்த பிள்ளைகளை இரக்கமாக வளர்க்கணும். இன்றைய பிள்ளைகள் சொல்லுவார்கள் சைக்காலஜில, ரெஸ்பெக்டுக்கு அடிமை இல்ல, அன்புக்கு தான் எங்கட பிள்ளைகள் அடிமையா இருப்பாங்க. ரெஸ்பெக்டா எந்த பிள்ளையையும் நாங்க வழி நடத்தலாது, அன்பா இரக்கமா இருக்கணும். சமூகத்துல நாங்க பாக்குறோம், ஏதாவது சில பெற்றார் மாறு முன்ன பின்ன சில வார்த்தைகளை பாவிச்சுட்டா, பிள்ளைகளுக்கு அது இது செலுத்தா, பிள்ளைகள் சில வேலை, அதாவது விதிவிலக்கில சில பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் தானே யோசிக்கிறீங்கள பெருசா, அந்த பிள்ளைகள் சில வேலை தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, இஸ்லாத்துல தற்கொலை ஹராம். ஆனா சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு விளங்காது, அதனால மனதையா பாதிக்கப்பட்டு சில பிள்ளைகள் தங்களுடைய உயிரையே முடிச்சு கொள்றாங்க. அதனால பிள்ளைகளோட பேசக்கூடிய முறைகள்ல நல்ல முறையில நடந்து கொள்ளணும். பிள்ளைகளுடைய விஷயத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். உடுப்படுக்கிறோமா, உடுப்புடைய விஷயத்துல பிள்ளையோட சரி சமனாக இருந்து கொள்ளணும். அதே போல அன்பு காட்டுறோமா, அன்பு காட்டுற விஷயத்திலையும் பிள்ளையோட சரி சமனாக இருந்து கொள்ளணும். அதே போல பயணங்களை கூட்டிட்டு போற கூட்டிட்டு போக கொள்ள கூட பிள்ளைகளை நாங்க சரி சமனாக பார்த்துக் கொள்ளணும். கண்ணியமான தாய்மார்களே, சில வேலை எங்கட பிள்ளைகள் பழகக்கூடிய நண்பர்களை கொஞ்சம் யோசிக்கணும். எங்கட பிள்ளை யாரோட பழகுறாங்க, எங்கட பிள்ளை என்ன விளையாட்டு விளையாடுது, எங்கட பிள்ளை விளையாடக்கூடிய விளையாட்டு உடம்ப பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டா, அல்லது உடம்புல உள்ள சக்தியை கூட்டக்கூடிய விளையாட்டா என்பதை நாங்க கொஞ்சம் பார்த்துக் கொள்ளணும். கண்ணியமான தாய்மார்கள், இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற பொறுப்பாக இருக்குது. இப்படியெல்லாம் பொறுப்புகளை சரியான முறையில செய்கின்ற போதுதான் நிச்சயமாக அந்த குழந்தைகள் ஒரு நாள் நாங்க மௌத்தானா எங்கட கபருக்கு நன்மையை அனுப்பி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த உலகத்துல எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு எதிராக எப்படி இருக்கிறாங்களோ அதே போல நாளைய மறுமையில் எங்களுக்கு எதிராக உருவாகும். இன்னைக்கு நிறைய பெற்றார்கள் செய்யக்கூடிய விஷயம்தான் என்னன்றா, எங்கட பிள்ளை எங்களுக்கு கட்டுப்படுறதில்லை, ஏன் பேச்ச கேட்காத என்னுடைய பிள்ளைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் என்னன்றா, கண்ணியமானவர்களே, நாங்க பிள்ளைக்கு இஸ்லாத்தை கொடுக்க இல்ல, மார்க்கத்தை கொடுக்க இல்ல, அல்லாவை கொடுக்க இல்ல, சின்ன வயதிலேயே சுஜூத் செய்யக்கூடிய அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய குழந்தையாக அவங்களுடைய பிள்ளைய ஆக்க இல்லைண்டா, நிச்சயமாக அந்த குழந்தை எதிர்காலத்துல எங்களுக்கும் கட்டுப்படா, அல்லாஹ்க்கு கட்டுப்படாத குழந்தை ஒரு காலம் எங்களுக்கு கட்டுப்படாது. எனவே சின்ன வயதுல பிள்ளைய சுஜூது செய்ய பழக்கினா, சின்ன வயதுல பிள்ளைய சிறம்பனைய பழக்கினா, சின்ன வயதுல பிள்ளைய தொல பழக்கினா, சின்ன வயதுல நான் குர்ஆன் ஓதுறோம் அதுக்கு பக்கத்துல பிள்ளைய வச்சுட்டு குர்ஆன் ஓதினா, நிச்சயமாக அந்த பிள்ளை சிறம்பணிவாங்க, எதிர்காலத்துல எங்களுக்கு சங்கையான முறையில் நடந்து கொள்வாங்க. இன்றைக்கு உலகத்துல செல்லக்கூடிய விளையாட்டு பிள்ளைகள் எல்லாம் அண்ணில் ஒரு புள்ள சொல்றாங்க, அதுல திரவல படிக்கலாம், எங்கட உமா சவண்ட கூட்டி ரேடியா போடுறாங்க, எனக்கு படிக்கலாமே, ஏண்ட வாப்பாவால ஏண்ட உமாவால எனக்கு தொல்லையா இருக்குது சொல்றது. சில பிள்ளைகள் இப்படி சொல்றதை நாங்க சமூகத்துல கேட்கிறோம். அன்பான தாய்மார்களே, இந்த உலகத்திலேயே எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு எதிராக எங்களை அல்லாவது மஹ்லூக் அல்லாஹ்வோட படைப்பினத்துல காட்டி கொடுத்துறாங்க. நாளைய மறுமையில படைச்ச அல்லாஹ் ஹாலிக் படைச்ச ரப்பத்துல காட்டி கொடுக்க மாட்டாங்களா, எங்கட உமா இருந்தா 20 வருஷமா என்ன வளர்த்தா, ஒரு நேரம் தொழுகிற முறை எனக்கு சொல்லித்தரல என் உமா, ஒரு நேரம் களிமாவுடைய நன்மைகளை சொல்லித்தரல ஒரு உமா, என்ன உமா ஒரு காலம் வளர்த்தா வாப்பா அம்மா அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் எனக்கு சொல்லித்தர இல்ல, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சொல்லித்தர இல்ல, தொழக்கூடிய முறைகளை சொல்லித்தர இல்ல, குர்ஆனுடைய ஓதலுக்காக என்ன பயன்படுத்த இல்ல, மதரசாக்கள்ல கொண்டு சேர்க்க இல்ல, தீனுடைய கல்வி எனக்கு தர இல்லன்னு சொல்லி இந்த பிள்ளைகள் எல்லாம் நாளைய கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல எங்களை மாற்றி கொடுத்து விடும் கண்ணியமான தாய்மார்களே. எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை பாக்கியமா கருதுங்க. நிச்சயமாக அல்லாஹ் இந்த பிள்ளைகளின் ஊடாக நாளைய மறுமையில எங்கட அந்தத்தை கூட்டுவான். இந்த பிள்ளைகள் நிச்சயமாக நாளைய மறுமையில எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்று தருவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டா அந்த மனிதனுடைய எல்லா அமலுமே துண்டிக்கப்பட்டு விடும். ஆனா சில அமல்களை தவிர அந்த அமல்கள்ல ஒண்ணுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய ஒரு சாலிஹான குழந்தை. இந்த உலகத்துல நாங்க விட்டு செல்லக்கூடிய செல்வங்கள்ல ஒன்றுதான், நாங்க மௌத்தானாலும் எங்கட கபருக்கு வரக்கூடிய செல்வங்கள்ல ஒன்றுதான் சாலிஹான குழந்தைகளை விட்டு செல்ல. இன்றைக்கு பாருங்க, நாங்க நிதியினுடைய மஜ்லிஸ்ல உட்கார்றோம், நல்ல விடயத்தை கேட்கிறோம், இரண்டு ரக்கா சுன்னத் தொழுது போட்டு பாப்பா அம்மாக்கு துவா செய்கிறோம், ஒரு ஜுசு குர்ஆன் ஓதிட்டு பாப்பா அம்மாக்கு ஹதியா செய்கிறோம், ஒரு சதக்கா 100 ரூபாயோ 1000 ரூபாயோ அல்லது வருடத்துல ஒரு சாப்பாடை போட்டு எங்க பாப்பா அம்மாட ஹக்குல பாப்பா அம்மா நல்லா எங்களை ஆளாக்கினாங்க, அதனால கொடுக்கற சாப்பாடு இந்த சாப்பாட்டுடைய முழு நன்மை எங்களை பாப்பா அம்மாவுக்கு போய் சேரணும் என்ற நல்ல நெய்யத்தோட கொடுக்கிறோம்டா. கண்ணியமானவர்களே, இந்த சாலிஹான பிள்ளையினூடாக அந்த வாப்பா உமா கபர்ல வாழக்கூடிய வாப்பா உம்மாட நன்மைகள் முடிஞ்சு விடாது, ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதன் மௌத்தாகிட்டா எல்லாரும் அந்த ஜனாதாவை கொண்டு போயிருவாங்க அடக்கிறதுக்கு, அடக்கினத்துக்கு பின்னாலையும் அந்த மனிதனுக்கு நன்மையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அமல் இருக்கும்டா, அது சாலிஹான பிள்ளைன்னு சொன்னாங்க. மூணு அமலை சொன்னாங்க. ஒன்று இல்மு, நாங்க கட்டிருக்கின்ற அறிவு. நாங்க மௌத்தாகிட்டோம், 10 பேருக்கு படிச்சு கொடுத்துட்டு நாங்க 10 பேரை ஹாபிஸ் ஆக்கிட்டு, 10 பேரை ஆலிமாக்கிட்டு, 10 பேருக்கு தொழு மாறி நல்ல வழியை காட்டி கொடுத்துட்டு, இப்படிப்பட்ட நல்ல மகிழ்ச்சியில 4 பேருக்கு நல்ல வழியை காட்டி கொடுத்து நாங்க மௌத்தாகிட்டோம்னா நிச்சயமா அவங்க என்ன செய்வாங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் நாங்க நல்லவங்க செஞ்சு கொண்டிருப்போம், நாங்க மௌத்தா போனதுக்கு பின்னால இந்த செய்யக்கூடிய அமல்கள் யாரெல்லாம் இதை தொடங்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு கஷ்டப்பட்டாங்களோ, யார் இந்த எல்மல் எல்லாம் வளர்ப்பதற்காக வேண்டிய உஸ்தாதாக இருந்து கடவுப்பட்டாங்களோ அவங்களுக்கு எங்க நன்மை எல்லாம் போய் கொண்டிருக்கு. அதே போல சதக்கத்தின் ஜாரியா, ஒரு மனிதன் நிரந்தர சதக்கா செய்யறான், கஷ்டமான மக்களுக்கு உதவுறார், ஒரு ஏல காரியம் ஏல குடும்பத்தை வாழ வைப்பதற்கு அவனை சதக்கா கொடுக்கிறார், ஒரு கிணத்தை கட்டி போடுறாரு, ஒரு பள்ளியை கட்டி போடுறாரு, ஒரு மதரசாவை கட்டி போடுறாரு, ஒரு ஸ்கூலை கட்டி போடுறாரு, ஏதாவது சதக்காவோட செஞ்சுட்டு அவர் மௌத்தாகிறாரு. ஆனா அவர் மௌத்து, ஆனா அவர் கட்டி கொடுத்த பள்ளி அப்படியே இருக்குது, அங்க மக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறாங்க, சொல்லக்கூடிய காலம் முழுக்க அந்த கபராளுக்கு நன்மை போய்த்து கொண்டிருக்கும். ஒரு கணம் ஒன்று கட்டிட்டு அவர்
வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம் நடக்குதோ அந்த நல்ல விஷயத்துல ஒரு பங்கு வாப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நாங்க இந்த உலகத்துல வாழ்றோம், வாழுகிற போதுதான் சொல்லுவோம், வாழுகிற போதுதான் ஜக்காத்து கொடுப்போம், வாழுகிற போதுதான் தான தர்மங்கள் செய்வோம், வாழுகின்ற போதுதான் ஹஜ் செய்வோம். ஆனால் மௌத்தாகிவிட்டால் இந்த உலகத்திலே செய்த அந்த நன்மைகளுக்காக வேண்டி நன்மை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். ஆனால் மௌத்தா போனதுக்கு பின்னால் இந்த உலகத்துல எங்களுக்கு நன்மைகள் வரக்கூடிய அமலாக இருக்கும் என்றா, இந்த உலகத்துல எங்க உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் நாங்க சொல்லுவோம், தொழுது முடிந்தோம், தொழுதுக்கு பின்னால் மௌத்தாகி விட்டோம். ஆனால் மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு தொழுகை இல்லை, தொழுகைக்கு தான் நன்மை. ஆனால் கபரிலே இருந்தாலும் இந்த உலகத்தில் நல்ல பிள்ளைகளை வெட்டி சென்றால் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா, அந்த பிள்ளைகள் ஓதக்கூடிய ஓதல், அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய நல்ல காரியம் எல்லாம் எங்கட கபருக்கு அப்படியே வந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த கபரு பிரகாசமாகிக் கொண்டே போகும். எனவே அன்பான தாய்மார்களே, எங்கட பிள்ளைகளை நல்ல முறையில நல்ல பிள்ளைகளாக வளர்த்து விட்டோம்டா, நிச்சயமாக அந்த பிள்ளைகள் நாங்க மௌத்தா போனாலும் எங்கட கபூர்ல எங்கட பிள்ளைகளுடைய ஒளிய, எங்கட கபூர்ல எங்கட பிள்ளைகளுடைய பிரயோஜனத்தை நிச்சயமா நான் காணுவோம். அப்படி இல்லைண்டா, சாலிஹான பிள்ளை இல்லாம எங்கட பிள்ளைய ஒரு தப்பான வழியில எங்கட பிள்ளைய நாங்க ஆக்கிட்டு போயிட்டா
பிள்ளையோட ஆலிம் ஆசையில, பிள்ளையோட ஹாஃபிலாவா ஆசையில, அல்லது பிள்ளைக்கு சொல்லக்கூடிய முறையை சொல்லிக் கொடுக்கல, பிள்ளைக்கு தீனையே சொல்லிக் கொடுக்கல, அல்லாவை சொல்லிக் கொடுக்கவும் இல்ல, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றியும் சொல்லிக் கொடுக்கல, நினைச்ச மாதிரி வாழ்ந்தோம்னா இந்த பிள்ளைகள் போது நாங்க நரகம் போறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னாங்க, கஃபா பில் மரி இஸ்மன் அய்யுலைய மையஃபூத், யாரே யாருடைய செலவு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள நல்ல முறையில இல்லாம இந்த உலகத்துல விட்டு செல்வது அந்த ஒரு பாவம் போதும் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல அதாவது மாற்றிக் கொள்வதற்கு, அல்லாஹ்விடத்துல அவன் பிடிபட்டுக் கொள்வதற்கு என்ற கருத்தை சொல்லவத்து நாயம் சொல்லல்லாஹோ அழைய சொன்னாங்க. கனியமான தாய்மார்களே, இந்த உலகத்துல எங்கட பிள்ளைகளை நல்ல முறையில வளர்த்தா அது எங்களுக்கு கபருக்கு பிரகாசம் அளிக்கும், அப்படி இல்லாம கெட்ட பிள்ளைகளாக, அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனைகள் இல்லாத பிள்ளைகளாக, தொழுகை இல்லாத பிள்ளைகளாக, நினைத்தவாறு வாழக்கூடிய பிள்ளைகளாக, ஊர் மக்களுடைய பதுவாய் பெற்று வாழக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்துவோம் என்றால் நிச்சயமாக எங்களுடைய கபருக்கு ஒவ்வொரு நாளும் நாங்க மௌத்தானாலும் பாவங்கள் வந்து கொண்டே இருக்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே எங்களுடைய குழந்தைகளை பாக்கியமாக கருதுங்க, பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்க. இன்னும் அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சொன்னாங்க, இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களே அல் மாலு வல் பனூன், உங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த பணமும் பிள்ளைகளும் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையுடைய அலங்காரம், இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் அழக வச்சிருக்கிறான் பிள்ளைகளுடன். வானத்தை படைத்த அல்லாஹ் வானத்தை அழகாக்க நட்சத்திரங்களை படைத்தான், நட்சத்திரம் இல்லை என்றால் வானம் மொட்டையாக இருந்திருக்கும், ஆனா வானத்தை அல்ல அழகாக்கி இருக்கிறான் நட்சத்திரங்களை கொண்டு, அதை போல பூமி அல்ல அழகாக்கி இருக்கிறான் மரங்களை பூண்டுகளை கொண்டு. பாருங்க பூமி எவ்வளவு அழகா இருக்குது, மரங்களால புல்லுகளால, சில சந்தர்ப்பங்கள்ல புல்லுகள் இல்லைண்டா, புல்லுகளை தூரத்தை கொண்டு நாங்க வெட்டி புல்லுகளை வளர்ப்போம், அந்த அளவு பூமிக்கு அழக அல்லா புல்லுகளால தந்திருக்கிறான், வானத்துக்கு அழக அல்லா நட்சத்திரங்களா தந்திருக்கிறான், கணவன் மனைவி ஆண் பெண் என்ற இவங்களுக்கு அல்லா அழக பிள்ளைகளின் ஊடாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பார்க்கிற போதும் இந்த உலகத்துல இரண்டு விஷயம் கண்குளிச்சுன்னு சொன்னாங்க. ஒன்று, நாங்க சொல்லுகிறோமா தொழுகையில பேருதா இருக்கிறோமா, நிச்சயமாக தொழுகையில என்னுடைய உம்மத்துடைய கண்குளிச்சிருக்குது, தொழுகையில கண்குளிச்சிருக்குது என்று சொல்லல்லா சொன்னாங்க. யாரெல்லாம் தொழுகையை பேணுறாங்களோ அதுல ஒரு இன்பம் சந்தோஷம் இருக்குது. இன்னும் ஒரு விடுத்தம் சொல்லல்லாஹோ அலைஹி வஸல்லமோ சொன்னாங்க, அதை ஹதீஸுகளை நான் அதாவது குர்ஆனுடைய ஆயத்துக்களை காண முடியாது, குர்ரத் அயுன், எங்கட கண்ணுக்கு குளிர்ச்சியான சாலியான பிள்ளைகளை தந்திரியா அல்லாண்டே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, அதே போல ஏனைய சஹாபாக்கள் துவா கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு வசனத்துல சொல்கிறான், எங்களுடைய சாலியான பிள்ளைகள் இருக்கிறாங்களே, நல்ல சாலியான பிள்ளைகள் எங்கட கண் குளிர்ச்சியாக இருப்பாங்க. எனவே எங்கட பிள்ளை கண் குளிர்ச்சியான நல்ல பிள்ளைகளாக அந்த உலகத்துல விட்டு சென்றோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் அந்த பிள்ளைகள் எங்களுக்கு நன்மை அனுப்பி வைப்பாங்க. அடுத்த ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இன்னும் ஒரு பொறுப்பு இருக்குது. கண்ணியமான தாய்மார்களே, சதக்காக்கள் என்று வருகின்ற போது, தர்மங்கள் என்று வருகின்ற போது, ஆண்களை விடவும் அள்ளி அள்ளி கொடுப்பவர்கள் பெண்கள் தான். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நாங்க பாக்குறோம், எந்த அளவு பெண்ணுடைய கை விசாலமா இருக்குதோ அந்த அளவுதான் அந்த வீட்டுல இருந்து பரக்கத்துக்கள் வழியா. எனவே ஒரு பெண்ணா பெற்றவள் சதக்காவுடைய விஷயங்கள்ல பல அதிகமாக ஈடுபடணும். பெண்ணை பொறுத்த வகையில ஏதாவது ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன சதக்காக்கள் எங்களால முடியுமான வகையில எங்களை விட தரத்துல குறைஞ்சவங்களுக்கு சதக்காக்களை கொடுத்து உதவணும். நிச்சயமாக அல்லாஹ் அந்த சதக்காக்களை ஒரு காலம் வீணாக்க மாட்டான். குறிப்பாக ஏனைய காலங்களில் நான் சதக்கா செய்யறத போல நோம்பு காலங்களை வந்தா அதிகமாக சதக்காக்கள் கொடுக்கணும். எங்கட குழந்தைக்கு ஒரு நோய் இருக்குதா, அல்லது எங்கட பரம்பரில ஒரு நோய் இருக்குதா, இந்த நோய் நீங்கிறதுக்கு சதக்காவை கொடுத்து விட்டு துவா கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் எங்கட நோய அதாவது முகவரி இல்லாம அல்லாஹ் ஆக்கி எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்துடுவான். எனவே அன்பான தாய்மார்களே, சதக்கா இருக்குதே, அதாவது லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய நோய்களுக்கு கூட ஒரு மனிதன் சதக்கா கொடுத்து விட்டு அல்லாஹ் கையெழுந்தினா நிச்சயமா அந்த சதக்காவின் நூடாக அல்லாஹ் அந்த நோய் அப்படியே நீக்கிறான். எனவே சதக்காக்கள் கொடுங்க, நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய பிள்ளையில வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, தான தர்மங்கள் கொடுக்கின்ற போது அல்லாஹ் அந்த மக்களுடைய முடிவை நல்ல முடிவாக்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, ஒரு மனிதன் சதக்கா கொடுத்தன்னு சொன்னா அந்த மனிதனுடைய மௌத்த அல்லாஹ் நல்ல மௌத்தாக்குவான், கெட்ட மௌத்த விட்டு அவனை பாதுகாப்பான். உலமாக்கள் எழுதுகின்றார்கள், யாரெல்லாம் சதக்கா கொடுக்குறாங்களோ அந்த சதக்காவுடைய நன்மைய சக்கராத்துல அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சதக்காவுடைய நன்மைய அவங்க சக்கராத்துல அவங்க மௌத்தா போனதுக்கு பின்னால நாங்க உங்களை முகத்துல பார்த்து வழங்குவோம் என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. எனவே சதக்கா கொடுத்தா நிச்சயமாக எங்களை முகம் பிரகாசமான நிலையில தான் இந்த உலகத்தை விட்டு நாங்க பிரிவோம். எனவே சதக்காக்கள் இந்த உலகத்துல மௌத்த நல்ல மௌத்தா ஆக்கித்தாரது மட்டுமில்ல, மௌத்துக்கு பின்னால எங்களுக்கு பிரகாசத்தை தரும், மௌத்துக்கு பின்னால சுவர்க்கத்தை பெற்று தரும், மௌத்துக்கு பின்னால நிறைய அந்தஸ்துக்களை கூட்டி தரும். அதுதான் சதக்காவுடைய அமலா இருக்குது. எனவே சதக்காவுடைய அமல்கள்ல பெண்கள் அதிகமாக ஈடுபடுங்க. சதக்காவுடைய விஷயங்கள்ல சதக்கான்னு சொல்ற போது நாங்க நினைக்கிறது கையால கொடுக்கிற சல்லி மட்டும்தான் சதக்கா. கண்ணியமான தாய்மார்களே, ஒரு அதாவது சொல்லாத ஒரு பிள்ளை இருக்கிறா, அந்த பிள்ளைய பார்த்து மகள் சொல்லுன்னு சொல்றது எங்களை வாயால சொல்லக்கூடிய சதக்கா. சதக்கான்னு சொன்னா தர்மம், நல்ல விஷயம். ஒரு மனிதன் அழகான முறையில சிரிக்கிறார் இன்னொருத்தரை பார்த்து, ஒரு பெண்ணோட பெண்ணை பார்த்து சிரிக்கிறா, ஒரு தாய் ஒரு குழந்தையை பார்த்து சிரிக்கிறா, ஒரு குழந்தை வாப்பமா பார்த்து சிரிக்கிறாங்க, இதுவும் தாய் சாப்பனுக்கு செய்யக்கூடிய சதக்கா. எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால், சதக்கான்னு சொல்றது நாங்க பணத்தால கொடுக்கிறது மட்டும்தான் சதக்கா நினைக்கிறோம். உண்மையில இந்த உலகத்துல நாங்க செய்யக்கூடிய சதக்காக்கள் சிறந்த சதக்கா எங்களோட குடும்பத்துக்கு செய்யக்கூடிய சதக்கா. அந்த சதக்காக்கெல்லாம் நிறைய கூலிகளை தருவான். இன பந்துகளுக்கு செய்யக்கூடிய சதக்கா அதுக்கெல்லாம் பெருமதியான கூலியை தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குடும்ப உறவுகளுக்கு செலவழிக்கிறாங்களோ, ஒரு தாயா இருக்கட்டும் அல்லது தகப்பனா இருக்கட்டும் அல்லது ஒரு பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் குடும்ப உறவுகளுக்கு யாரெல்லாம் செலவழிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு விதமான நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான், அவங்க செலவழிச்ச செலவு சதக்காவுடைய நன்மையை கொடுக்கிறான். ஒரு நன்மை சதக்காவுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான், இன்னொன்று உறவுக்காக வந்து செலவழிச்ச சதக்காவுடைய நன்மையை கொடுக்கிறான். எனவே சதக்கான்னு சொல்ற போது எங்கட குடும்பத்துல ஏறைய வச்சுட்டு, எங்கட தங்கச்சோண்டோ எங்கட தாத்தா உண்டோ எங்கட குடும்பத்துல யாராவது கஷ்டமா வாழ்றாங்க அவங்களையும் கொடுக்காம வேற யாருக்கும் கொடுத்துட்டா அந்த சதக்கால பிரயோஜனம் இல்ல. சதக்காவை பத்தி எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களை சொல்லும் போது முதலாவது உங்களோட குடும்பத்தை கொடுங்க, உங்களோட குடும்பத்துல உள்ள மக்களை பாருங்க, அதுக்கு அடுத்ததாகத்தான் மற்றவங்களை பாருங்க. எனவே சதக்காவுடைய விஷயத்துல தாய் தாய்மாறு கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்க. நிச்சயமா சதக்காவுடைய அமல் நிறைய நன்மைகளை பெற்று தரக்கூடிய அமல். சதக்காவுடைய விஷயத்துல மும்புறமாயிருங்க, நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய அமல்களை வீணாக்க மாட்டான். நாளைய மறுமையில நிச்சயமாக அல்லாஹ் அந்த சதக்காவுடைய அமல நாளைய மறுமையில மீதான்ல நன்மையில கனமாக்கி தருவான். அது மாத்திரமல்ல, சக்கராசுரி சந்திரபத்திரிகளை மௌத்துலையும் நாங்க அதை காணுவோம். எங்கட பிள்ளைகளும் ஒரு காலம் இந்த உலகத்துல பிள்ளைகளுக்கு முன்னால் சதக்கா கொடுத்து நாங்க வாங்கோம்டா, நிச்சயமாக நாங்க மௌத்தா போனதுக்கு பின்னாலும் எங்களை பிள்ளைகள் நிறையவே சதக்கா கொடுப்பாங்க. கண்ணியமான தாய்மார்களே, நாங்க கொடுக்கக்கூடிய சதக்கா நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமையினர்களுக்கு தருவான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆன்ல ஒரு மனிதன் சக்கராத்துல கேட்கக்கூடிய அவகாசம், சக்கராத்துல மனிதர்கள் எல்லாரும் புலம்புவாங்க கஷ்டப்படுவாங்க, சக்கராத்துல வேதனையால நடுங்குவாங்க, இந்த சந்தர்ப்பத்துல மனிதன் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தெரியுமா, லௌலா அஹர்தனி, யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்பு, லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் வஅஸ்ஸத்தக, என்ன கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்பு யா அல்லாஹ், திருப்பி அனுப்பினா நான் என்ன செய்யுமா செய்வேன், இருக்கிறத கொடுத்துட்டு வாரேன் யா அல்லாஹ் என்று சொல்லி சக்கராத்துல ஒவ்வொரு மனிதனும் புலம்புவாங்க, உயிர் போகக்கூடிய நேரத்துல நடுங்குவாங்க, இந்த நேரத்துல அவகாசம் கேட்பாங்க, யா அல்லாஹ் வீட்டுக்கு இருக்கிறத கொடுத்துட்டு வாரேன், நான் இப்ப மரண படிக்க இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே விளங்காது, என்ன கையை தூக்கலா என்ன காலை தூக்கலா, என்னுடைய உயிர் போகுது, எனக்கு பானம் எல்லாம் ஊத்துறாங்க, பானக்க மிரங்காது, எல்லா பக்கத்து முகத்தால வடிஞ்சு போகுது, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் இந்த உடம்புல ராகத்தை தா, இருக்கிற பணத்தை இருக்கிற செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வாரேன்னு கேட்பாங்க. ஆனா அல்லாஹ் யாருக்கும் அவகாசம் கொடுக்க மாட்டான். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சதக்காவுடைய அமலுடைய கூலிய சதக்காவலா கிடைக்கக்கூடிய நன்மையை சக்கராத்துல காட்டுவான். அதனால சக்கராத்துல இருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய அவகாசம், சக்கராத்துல கேட்பாங்க என்ன திருப்பி அனுப்பு சதக்கா கொடுத்துட்டு வாரேன், கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் உடம்புல ராகத்தை ஆரோக்கியத்தை தரும்போது அதை நாங்க பயன்படுத்திக் கொள்ளணும். நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால அந்த சதக்காக்கள் எங்களுடைய நன்மைகளை கூட்டி தரும். சதக்காக்கள் நாங்கள் சுவர்க்கம் போறதுக்கு காரணமாக இருக்கும். அடுத்ததாக ஒவ்வொரு தாய்மார்கள் இந்த உலகத்துல வாழ்ற போது கண்ணியமானவர்களே, மரியாதையான முறையில, ஒழுக்கமான முறையில, மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாத முறையில வாழ்ந்து கொள்ளணும். ஏனென்றா கியாமத்துடைய நாளையில எங்களை மீதான நன்மையான கணமாக்க கூடியது, நாளைய மீதான் நாளைய மறுமையில மீதான் தராசில கணமான அமல் அஹ்லாக்குத்தான், பண்பாடுதான். நாங்க அடுத்த வீட்டுக்காரோடு நடந்து கொண்ட முறை, நான் கணவரோட நடந்து கொண்ட முறை, நான் பிள்ளையோட ஒரு தாய் ஒரு பிள்ளையோட நடந்து கொண்ட முறை, ஒரு தாய் தன்னுடைய கணவரோட நடந்து கொண்ட முறை, ஒரு தாய் அக்கம் பக்கத்துல உள்ளவோ நடந்து கொண்ட முறை, அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்நிய மக்களா இருந்தா அவங்களோட நடந்து கொண்ட முறை, எங்கட இன பந்துக்கோ நடந்து கொண்ட முறை, இதை வச்சுத்தான் நாளைய மறுமையில அல்லாஹ் எங்களுடைய மீதான நன்மையை கனமாக்குவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு பெண் இருக்கிறா, அதிகமா தொலை இல்ல, பரலான தொழுகை மட்டும்தான் தொழுதா, ஆனா அந்த பெண் என்ன செஞ்சா என்ன செஞ்சா அந்த பெண் என்ன செஞ்சா அடுத்த வீட்டு பெண்களோட அடுத்த வீட்டுக்காரர் நல்ல முறையில நடந்து கொண்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண் சுவர்க்கவாதின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு பெண் இருந்தா நிறைய அமல் செஞ்சா, ஆரம்பத்துல சொன்னதை போல பருளு மட்டும் இல்ல, பருள விடவும் கூட அவன் தொழுதா, நோம்பு பிடிச்சா, சுண்ணத்தான நோம்பா, பருதான நோம்பா, சுண்ணத்தான தொழுகையா, பருதான தொழுகையா, சதக்காவா, எல்லாமே செஞ்சா, ஆனா அடுத்த வீட்டுக்கு தொந்தரவு கொடுத்து வாழ்ந்தா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண் எவ்வளவுதான் வணக்கம் செஞ்சாலும், அல்லாஹுடைய வணக்கங்களை எவ்வளவுதான் செஞ்சாலும், அல்லாஹுடைய அடியார் நல்ல முறையில் கடக்காத காரணத்தால் அந்த பெண்ணுக்கு நரகம் என்ற தீர்ப்பை கொடுத்தாங்க. எனவே கண்ணியமான தாய்மார்களே, இந்த உலகத்தை வாழ்ற போது பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா வாழுங்க. எங்கட பிள்ளைகள் சொல்லணும், எங்கட வாப்பா உமா நல்லம், எங்கட வாப்பா உமா எனக்கு நல்ல வழியை காட்டினாங்க, நாங்க மௌத்தான அடுத்த வீட்டுக்காரங்க கண்ணில் வடிக்கணும், இவங்க நல்லம், எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்களே, எங்களை நினைவு வருகின்ற போது நாங்க எங்களுக்கு அவனை கையேந்தணும், அப்படியான முறையில தான் இந்த உலகத்துல நா
பொறுமையாக இருந்து கொள்ளுங்க.